நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் தொழுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்று அரசு கூறியுள்ளது தொடர்பில் விரிவான செய்திகள். இலங்கையின் மட்டக்களப்பு புலனறிவு மாவட்ட எல்லை பகுதியான புனானை பகுதியில் தமிழ் மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கு ராணுவமும் உள்ளூர் பௌத்த குருமார்களும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள். மலேசியாவில் பிரதமர் அலுவலக துணை அமைச்சரான வேதமூர்த்தி நாளை பதவி விலகுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் மக்கள் ஓசை பத்திரிகையின் ஆசிரியர் மோகனுடன் ஒரு பேட்டி.
அவர் இங்கிருந்து தேசிய முன்னணிக்கு ஆதரிக்க போனதுக்கு பிறகு அவரோட இருந்த நண்பர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்குதல் கொடுத்தாங்க. பெரும்பாலான ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் ஒதுக்கி போயிட்டாங்க. அதே வேளையில தேசிய முன்னணியில போய் சேரும் பொழுது
ஆகியவையும் பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் நிறைவு பகுதியும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. சுவிட்சர்லாந்து மக்களின் சுதந்திர நடமாட்டம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தில் இருந்து அது விலக வேண்டுமா என்ற கேள்விக்கு சுவிஸ் மக்கள் பதிலளித்துள்ள கருத்தெறியும் வாக்கெடுப்பில் மக்கள் சரிசமமாக பிளவுண்டிருப்பதாக ஆரம்பகட்ட முடிவுகள் காட்டுகின்றன. ஐரோப்பிய வெளிநாட்டினர் வந்து குடியேறுவதில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று சுவிஸ் மக்கள் கட்சி பிரேரித்திருக்கிறது. குடியேற வருகின்ற வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் கடுமையான கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டுவர வேண்டும் எனவும் அது விரும்புகிறது. ஆனால் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொழிலாளர்களின் சுதந்திர நடமாட்டம் அவசியம் என அரசாங்கமும் தொழில்துறை தலைவர்களும் வாதிடுகின்றனர். சிரியாவில் ஹோம்ஸ் நகரில் அரச படைகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற பகுதிகளிலிருந்து மேலும் பெண்களையும் சிறார்களையும் ஐநா உதவி பணியாளர்கள் வெளியேற்ற முடிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் மீண்டும் மோட்டார் குண்டு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். உதவி பணியாளர்கள் மக்களை வெளியேற்றுவதற்கு ட்ரக் வண்டிகளை பயன்படுத்தாமல் பாதுகாப்பு கவசம் கொண்ட சிறப்பு வாகனங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மருந்து உணவுப் பொருட்களையும் உள்ளூர்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஐநா மற்றும் சிரியாவின் செம்புறை சங்கத்தினரின் நிவாரண வாகன தொடரணி ஒன்று நேற்று தாக்குதலுக்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கது. அவர்களில் பலர் காயமடைந்தனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் மோசமடைந்து வரும் மத வன்முறைகளின் தொடர்ச்சியாக அங்கிருந்து எல்லா முஸ்லிம்களும் வெளியேறிவிடக்கூடிய நிலைமை இன்னும் ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்களில் நடந்துவிடும் என்று சர்வதேச மனிதுரிமை செயற்பாட்டாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
Civilians were killed by armed Muslim men in this area and they
முஸ்லிம்களே நாட்டின் கால்நடை சந்தை மற்றும் ஏனைய வியாபாரங்களை நடத்தி வருவதால் நாட்டின் பொருளாதாரத்தில் முஸ்லிம்களின் வெளியேற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் அவசர நிலை இயக்குநர் பீட்டர் பெக்கார்ட் கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு அங்கு ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு சதிப்புரட்சி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வன்முறை பிளவுகளை ஏற்படுத்திவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் போலீஸ்காரர்கள் 6 பேரை ஆயுததாரிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிடிபட்ட போலீஸ்காரர்களை வலுக்கட்டாயமாக தொழ வைத்து அதிலிருந்து அவர்கள் ஷியா முஸ்லிம்களா சுன்னி முஸ்லிம்களா என்பதை அடையாளம் கண்டு பின்னர் அவர்களை ஆயுததாரிகள் சுட்டிருக்கிறார்கள். தாம் எந்த பிரிவைச் சேர்ந்தனர் என்று ஆயுதாரிகள் வினவியதாகவும் இறப்பதற்கு முன் போலீஸ்காரர் ஒருவர் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் கூறியிருக்கிறார். சுனி என்று கூறி உயிர் தப்பிக்கொள்ள தாங்கள் முயன்றாலும் தங்களை வலுக்கட்டாயமாக தொழ வைத்து தொழும் முறையில் உள்ள வித்தியாசத்தை வைத்து தாம் எந்த பிரிவினர் என்று அவர்கள் அடையாளம் கண்டு சுட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரின் பல பாகங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது. காஷ்மீர் பிரிவினைவாதம் பேசி வந்த அப்சல் குரு தூக்கிடப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைவதை ஒட்டி ஆர்ப்பாட்டங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகரில் கடைகளும் தொழில் நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தன. அப்சல் குருவின் மறைவு நாளை முன்னிட்டு இந்த பகுதியில் பல்வேறு காஷ்மீர் பிரிவினைவாத குழுக்கள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. 2001 இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நடந்த தாக்குதலில் பங்கெடுத்தமைக்காக சிறை சென்ற அப்சல் குருவுக்கு கடந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வங்கதேசத்தில் ஒரு வருடத்துக்கு முன் 100 அதிகமானோரை பலிகொண்ட தீ விபத்து நடந்த தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் இருவர் தற்போது போலீசில் சரணடைந்திருக்கிறார்கள். பிணை வழங்கக் கோரி இவர்கள் மனு செய்த செய்த மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து தெல்வார் ஹுசைனும் அவருடைய மனைவியும் சிறையில் அடைக்கப்பட்டனர். 9 மாடிகளை கொண்ட இந்த தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட போது அங்கு அவசர வெளியேற்ற வழி எதுவும் இருந்திருக்கவில்லை என விசாரணையாளர்கள் கண்டறிந்தனர். அமெரிக்க பெருநிறுவனம் வால்மார்ட் உள்ளிட்ட பல சர்வதேச நிறுவனங்களுக்கு இந்த தொழிற்சாலை ஆயத்த ஆடைகளை அனுப்பி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் தொழுநோய் அதிகரித்து வருவது குறித்து அரசு கவலை வெளியிட்டுள்ளது. அங்கு ஆண்டொன்றுக்கு சராசரியாக 2000 பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக பதிவு செய்யப்படுகின்றார்கள் என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. உலக அளவில் ஆண்டுதோறும் 1000 அதிகமாக புதிய நோயாளிகள் பதிவாகும் 16 நாடுகளில் இலங்கையும் உள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது. தொழுநோயை ஒழிப்பதற்கு பல நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டும் இப்படியான ஒரு நிலை ஏன் என்பது குறித்து சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்புக்கான செயல் திட்டத்தின் இயக்குநர் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் தொழுநோயை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுக்கு 2000 என்ற அளவில் புதிய நோயாளிகள் பதிவாகிறார்கள். மேல் மாகாணத்தில்தான் கூடுதலாக, அதாவது 44 வீதமான நோயாளிகள் பதிவாகின்றனர். அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தில் 14 வீதமும் தென் மாகாணத்தில் 12 வீதமும் நோயாளிகள் பதிவாகின்றனர். வடக்கு மாகாணத்தில் 102 வீதம் அளவில் தான் இந்த நோய் இருந்து வந்தது, ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை சற்று கூடியிருக்கிறது என்றார் இலங்கை சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் இயக்குநர் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ. மேற்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இந்த நோயாளிகள் அதிக அளவில் பதிவாவதற்கு என்ன காரணம்? மேல் மாகாணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த காலங்களில் கூடுதலாக பதிவாகி வந்தது. அதே போல இங்கு சனத்தொகை நெரிசலும் அதிகம், அதனால் தான் பரவும் வேகம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் இந்த நோய் தமக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிந்து கொண்டவுடன் சிகிச்சைக்கு வருவதில்லை. இருந்தாலும் இந்த எண்ணிக்கை மேலும் அளவு கடந்து செல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த பிரதேசத்தில் தோல் வியாதிக்கான மருத்துவ வசதிகளும் அதிக அளவில் மக்களுக்கு கிடைக்கின்றன. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை, கல்முனை போன்ற இடங்களிலும் ஆரம்பத்திலிருந்தே இதே அதிகரித்த போக்குதான் இருக்கிறது என்றார் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ. இந்த நோய் எந்த கிருமி மூலம் பரவுகிறது? இந்த நோய் ஏற்பட்டால் எப்படியான பாதிப்புகள் ஒருவருக்கு ஏற்படும்?
மைக்ரோ
பாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா மூலம்தான் இந்த நோய் தொற்றுகிறது. சுவாச கட்டமைப்பில் இருந்துதான் இது பரவுகிறது. மூக்கில் ஏற்படுகின்ற படிமங்களில்தான் இந்த கிருமிகள் தங்கியிருக்கின்றன. இருமும் போதும் தும்மும் போதும் அந்த கிருமிகள் வெளிச்சுற்றாடலுக்கு பரவி மற்றவர்களுக்கு சுவாசம் மூலம் தொற்றிவிடுகிறது. இந்த பாக்டீரியா தோலையும் உள்ளக நரம்பு மண்டலத்தையும் தாக்குகிறது. அதனால் தோலில் திட்டு திட்டாக தடிப்பங்கள் ஏற்படும். தோலின் நிறத்தை விட குறைவான நிறத்துக்கு அந்த திட்டுகள் ஏற்படலாம். சிவப்பு நிற முடிச்சுகளும் ஏற்படலாம். அதே போல நரம்பு மண்டலத்துக்குள் சென்றால் உடல் அங்கங்களில் விரைப்பு ஏற்பட்டு உணர்வளர்ந்து போகலாம். அதனால் உடலில் அங்கவீனமாகும் அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதன் மூலம் விரல்களிலும் கைகால்களிலும் குஷ்டம் ஏற்படக்கூடும். கண்களை முழுமையாக மூட முடியாமல் போய்விடும். இப்படியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்றார் தொழுநோய் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் இயக்குநர்.
நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஆண்டுக்கு 2000 புதிய நோயாளிகள் என்ற கணக்கில் சின்ன பிள்ளைகளும் இருக்கிறார்களா? கடந்த ஆண்டில் 15 வயதுக்குட்பட்ட 177 சிறார்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 5 வயதுக்குட்பட்டவர்களிடத்தில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட சிறார்களில் பெரும்பாலானவர்கள் 5 வயதுக்கும் 15 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். சிறார் நோயாளிகளில் பெரும்பாலானவர்கள் வடக்கு மாகாணத்தில் தான் பதிவாகி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் வடக்கில் 40 பேர் வரை சிறார் நோயாளிகள் பதிவானார்கள் என்ற டாக்டர் நிலந்தி பெர்னாண்டோவிடம், சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை இந்த நோயில் எந்த இடத்தில் இருக்கிறது? இந்த நோயை முழுமையாக ஒழிக்க உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்று கேட்டேன். தெற்காசியாவில் எல்லா நாடுகளிலும் தொழுநோய் பரவலாக காணப்படுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புள்ளி விவரங்களின்படி ஆண்டுக்கு 1000 மேற்பட்ட புதிய நோயாளிகள் பதிவாகின்ற 16 நாடுகளில் இலங்கையும் ஒன்று.
2020 இலங்கையில் தொழுநோயை ஒழிப்பதுதான் எங்களின் இப்போதைய நோக்கம். ஆனால் இந்த தொழுநோய் ஒருவருக்கு தொற்றி அதன் அறிகுறிகள் தெரியவர சில வழிகளில் நீண்ட காலம் எடுக்கும். அதுதான் இந்த நோயை ஒழிப்பதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் வழமையாக இந்த நோய் அறிகுறிகள் தெரியவர 5 ஆண்டுகள் எடுக்கும் என்று கணக்கெடுக்கிறோம். ஆனால் 20-30 ஆண்டுகள் கூட எடுக்கலாம். அதனால்தான் எந்த காலத்தில் முழுமையாக ஒழிக்க முடியும் என்று எங்களால் அறுதியிட்டு கூற முடியாமல் இருக்கிறது. 2020 புதிதாக பதிவாகும் நோயாளிகள் எண்ணிக்கையை 1000-க்குள் குறைத்து விடுவதுதான் எங்களின் இப்போதைய இலக்காக முடியும் என்றார் டாக்டர் நிலாந்தி பெர்னாண்டோ.
இலங்கையில் போரின் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கித் தவிக்கின்றது. சில இடங்களில் மக்கள் முன்னர் வாழ்ந்த இடங்கள் இன்னும் அரசால் விடுவிக்கப்படாத நிலை உள்ளது. விடுவிக்கப்பட்ட இடங்களில் மீள்குடியேற்றம் செய்யப்படும் பொழுது மக்களுக்கு போதிய வசதிகள் கொடுக்கப்படுவதில்லை என்னும் குறையும் மக்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் அரசோ மீள்குடியேற்ற நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அது விரைவாக முன்னெடுக்கப்படுவதாக தொடர்ந்து கூறி வருகின்றது. இந்நிலையில் மட்டக்களப்பு பொலனர்வ மாவட்ட எல்லைப் பகுதியான புனானையில் தமிழ் மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கு இராணுவமும் உள்ளூர் பௌத்த குருமார்களும் எதிர்ப்புகளை தெரிவிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் புனானை பகுதிக்கு பயணமான நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு பிரதேச எல்லைக் கிராமமான புனானை கிராமத்தில் மீள்குடியேற்றத்துக்கு புறம்பாக வெளிமாவட்ட சிங்களவர்களும் திட்டமிட்டு குடியேற்றப்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. இதன் பின்னணியில் அங்குள்ள இராணுவமும் பௌத்த பிக்குவும் இருப்பதாக அங்கு சென்று திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா கூறுகின்றார்.
வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த சிங்கள மக்கள் அங்கே அத்துமீறி குடியேறிய இருப்பதாகவும் நான் அங்கிருந்த மக்களிடமிருந்து அறிந்து கொண்டேன். இதற்கு பின்புலமாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அங்கே இருக்கின்ற பௌத்த குரு ஒருவரும் அதற்கு மேலதிகமாக இராணுவமும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாகவும் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. இந்த இராணுவம் இந்த அத்துமீறி குடியேறுவதற்கு உதவி செய்கின்ற விடயம் ஒரு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு முறையில் அமைவதாக இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நாளை நான் அரசாங்க அதிபரை சந்தித்து முறையீடு செய்வதற்காக நான் இருக்கின்றேன்
என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவித்துள்ள நிலையில் மீள்குடியேற்றத்துக்கு தெரிவாகியுள்ள தமிழ் குடும்பங்களை பிபிசி தமிழோசைக்காக இன்று சந்தித்தேன்.
நாங்கள் போனோம் நேவடத்தை ஆமிகராக நினைக்கிறாங்கன்னா செங்கலாக்கள் தான் கூட இருந்தா அவங்க சொல்கிறாங்க இராணுவத்தினமும் பிக்கும். அன்று நாங்கள் இப்போ மீள்குடியேற்றம் சம்பந்தமாக போய் இப்போ அவங்க வந்து அளந்த இடத்தை அளந்திருக்கலையே வந்து அதில் பெரிய பிரச்சனைகள் திருப்பி 27 பேரை கொண்டு வந்து சிங்கள குடும்பங்களை சேர்த்தாங்க. புதிதாக அதை தவிர மேற்கொண்டு ஆக்கள் வந்து கொண்டே இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி அப்பே இடம் வந்து வந்து இதை இத்த வரைக்கும் பிரச்சனையாக இருக்கு எங்களுக்கு. தாங்கள் தான் கூட இருந்த சொல்லித்தானே செய்கிறாங்க. வேணும் வேண்டாம் நீங்கள் இப்போ இன்றைக்கும் வந்து பார்க்கலாம் எத்தனை சிங்கள குடும்பம் வருமெண்டு தமிழாக்கள் அவடத்துக்கு இப்போ வரதுக்கு பயப்படுறாங்க. என்னடா கிடக்கிற ஆமிக்காராக்கள் அப்புறம் அதாவது சீடிக்காராக்கள் எல்லாம் வந்து
இராணுவத்தால் ஒரு சின்ன சிலை ஒன்று வச்சு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் அமைச்சிருந்தார். பிறகு எல்லாரும் இடம்பெயர்ந்தது சகலரும் இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு அதை விட பெரிய கோயிலாக புத்த விகாரையாக அமைச்சு பிள்ளையார் கோயில் பழைய மாதிரியே இருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் புத்தர் சிலை இருக்கு
என்று தெரிவித்த தமிழ் குடும்பங்களை பொறுத்தவரை தமது கிராமத்துக்கு மீள திரும்பினாலும் சொந்தக்காணியில் மீள்குடியேற்றத்துக்கான வாய்ப்பு சில குடும்பங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அறிய முடிந்தது.
இருந்த இடத்துல இராணுவ முகாம் அமைந்துள்ளது. ரயில்வே ஸ்டேஷனும் முன்பாக தான் இருந்தோம். அதாவது 2 காணிகளை மட்டும்தான் விட்டுருக்கிறாங்க. மற்ற காணி சகலர்களையும் இராணுவம் இருக்கு. இராணுவம் அதை விட்டு வெளியேறி போகணும். போனால் எங்களுக்கு அந்த சொந்த காணி எங்களுக்கு கட்டாயம் தரணும். இது அதோடு பொதுமக்கள் இருந்த இடத்துல புத்த விகாரையும் அமைச்சிருக்கிறாங்க. இதே அதுக்காக இப்போ எங்களுக்கு அந்த இடத்த தர இயலாது. நீங்கள் மற்ற இடத்துல இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.
என்று தெரிவித்த புனானை கிராமத்து தமிழர்களை பொறுத்தவரை சொந்த கிராமத்தில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டாலும் அங்கு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதையே அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.
எங்களை அந்த மீள்குடியேற்றம் தடை செய்கிறாங்க. எந்த வகையிலேயோ தடை செய்து எங்களை திசை திருப்பி அதுல இருந்து எங்களை விரட்டி அடிக்கிற நோக்கம் தான் இருக்குதுன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். சரியான முறையில் எங்களுக்கு தமிழ் குடியேற்றத்துக்குரியதான எல்லா நடவடிக்கைகளையும் செய்து எங்களுக்கு அந்த காணிகளையும் வீடுகளையும் அமைச்சு தாராங்களோ அன்றைக்கு தான் அது தமிழ் குடியேற்றம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.
மீளக்குடியினாலும் என்னென்னா எங்களுக்கு அந்த சுதந்திரமா வாழக்கூடிய அளவுக்கு வரும் என்றது நான் நினைக்கல, சாத்தியப்படும் என்று. ஏனென்றா அரசாங்கத்தில் பக்கம் தானே எல்லாம் இருக்கு
என்று கூறும் புனானையில் மீள்குடியேற்றத்துக்கு தெரிவாகியுள்ள தமிழர்களை பொறுத்தவரை எந்த இனமாக இருந்தாலும் தாங்கள் மீள்குடியேற்றத்தை எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் திட்டமிட்ட இனரீதியான குடியேற்றங்களைத்தான் தாங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தனர்.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். எனினும் இராணுவத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும், ஏன் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்பது குறித்தும் இராணுவம் ஆராயும் என்று அதன் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அங்கு பல் சமய மக்களும் ஒன்றாக இணக்கப்பாடுடன் வாழ்வதற்கான உதவிகளை இராணுவம் முன்னெடுத்து வருகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மலேசியாவில் ஹிண்ட்ராஃப் அமைப்பின் தலைவரும் பிரதமர் அலுவலகத்தில் துணை அமைச்சராகவும் இருக்கும் வேதமூர்த்தி பதவி விலகுகிறார் என்றும், அவர் தனது நாடாளுமன்ற பதவி மற்றும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நாளை காலை ராஜினாமா செய்வார் என்றும் இன்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இது உண்மையா என்று கோலாலம்பூரிலிருந்து வெளியாகும் மக்கள் ஓசை பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் பெருமாள் மோகன் அவர்களிடம் கேட்டேன்.
நிச்சயமா உறுதிப்படுத்த முடியும் சார். அந்த இன்ட்ராப் அமைப்புடைய பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்களே இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு. இன்ட்ராப்பே வந்து அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு
ஏன் வந்து வேதமூர்த்தி வந்து பதவி விலகுகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா, பதவி விலகுவதற்கான முக்கியமான காரணமாக என்ன காரணம், எப்படி பார்க்கப்படுகிறது மலேசியாவில்?
தேர்தலுக்கு முன்பு தேசிய முன்னணி அரசாங்கத்துக்கும் இன்ட்ராப் இயக்கத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையிட்டாங்க. அதுல சில சரத்துக்கள் அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. தோட்டங்களில் இருந்து வெளிவந்த மக்களுக்கான சேவைகள், இந்திய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயபூர்வமான கல்வி வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, இதெல்லாம் கீழிட்டு அவங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் சொன்ன பிறகுதான் அவங்க இன்ட்ராப் மூவ்மெண்ட் வந்து பொது தேர்தலில் தேசிய முன்னணிக்கு ஆதரவாக இருந்துச்சு. அப்புறம் தேர்தலுக்கு பிறகு அவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டு துணை அமைச்சராக பதவியேற்றாரு. இந்த 9 மாத காலத்தில் அவர் தொடர்ந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருந்த சரத்துக்களை அமல்படுத்துறதுக்கு அவர் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாரு. அது அமல்படுத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை, அதனால வெறுமனை பதவியில் உட்கார்ந்திருக்க வேணாம்னு சொல்லி அவர் ராஜினாமா செய்வதாக அவங்களுடைய கட்சி அறிவிச்சிருக்கு. இந்த அதிகாரப்பூர்வமாக
9 மாதங்கள் பதவியில் இருந்து அவரால் ஏன் பிரதமர் நஜீப் அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்து குறைந்தது சில விஷயங்களையாவது இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு செய்து கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்தாலும் அவரால் என்ன செய்து விட முடியும்?
ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் சார். 1வது வந்து அவர் அமைச்சரா இல்ல, துணை அமைச்சரா இருந்தாரு. இந்த நாட்டுடைய நிர்வாக முடிவுகளை முடிவெடுக்கிற அந்த அமைச்சரவை கூட்டத்துல அவர் இல்ல. 2வது அவர் இங்கிருந்து தேசிய முன்னணிக்கு ஆதரிக்க போனதுக்கு பிறகு அவரோட இருந்த நண்பர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்குதல் கொடுத்தாங்க. பெரும்பாலான ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் ஒதுக்கி போயிட்டாங்க. அதே வேளையில தேசிய முன்னணியில போய் சேரும் பொழுது அந்த அரசாங்கத்தில் ஏற்கனவே இருக்கிற இந்திய கட்சிகளும் அவரை பெருவாரியா வரவேற்று ஆதரிக்கல. அதனால அவர் முன்வைச்ச கோரிக்கைகள், போராட்டங்கள் அமலாக்கம் செய்யறதுல உள்ளுக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளாரி அவருக்கு மறைமுகமான எதிர்ப்பு இருந்துச்சு.
இல்ல மோகன், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது குறிப்பா மாயிகா மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் வந்து பல ஆண்டு காலமாக அரசாங்கத்துடன் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து வருகிறது. மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் தான் மறைமுகமாக வேதமூர்த்தி அவர்கள் தனது பணியை முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலைக்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் தான் மேலோங்கி இருக்கு அப்படின்னு தான் நீங்க கருதுறீங்களா?
இத மறைமுகமா இல்ல, நேரடியாகவே கூட அவர் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டப்ப வெளிப்படையாகவே மாயிகா வந்து அதை எதிர்த்துச்சு. அவர் அந்த பதவி கொடுத்துருக்க கூடாது, அவர் இவ்வளவு காலம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தார், அவருக்கும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எங்க கட்சி இவ்வளவு நாள் செய்யலையா, நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், எங்க கட்சி செய்ய முடியாது, அவங்க செய்ய முடியும் சொல்லி வெளிப்படையான எதிர்ப்பு இருந்துச்சு. அவங்க இவரால் என்ன செய்ய முடியும்ன்றதுல ஏற்கனவே தொடக்க காலத்திலே அந்த கேள்வி இருந்துச்சு. அது இந்த 9 மாதத்துக்கு பிறகு அவரே அதை உணர்ந்துட்டு தான் இந்த பதவியை ராஜினாமா பண்றாருன்னு ஒரு பத்திரிகையாளர் நான் அதை பாக்குறேன்.
மலேசியாவிலிருந்து வெளியாகும் மக்கள் ஓசை பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் பெருமாள் மோகன். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்து கொண்டுள்ள மக்களின் சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தத்திலிருந்து சுவிட்சர்லாந்து விலக வேண்டுமா என்பது தொடர்பில் அந்நாட்டில் நடந்துள்ள மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் மக்கள் சரிசமமாக பிளவுக்கப்பட்டுள்ளனர் என்று ஆரம்பகட்ட முடிவுகள் காட்டுவது பற்றி ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். இவ்வாக்கெடுப்பின் பின்னணி பற்றி பிபிசியின் சுவிட்சர்லாந்து செய்தியாளர் இமோஜன் ஃபோக்ஸ் வழங்கும் விவரங்களை தமிழில் தருகின்றார் ஜெயபிரகாஷ்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் சுவிட்சர்லாந்துக்குள் விருப்பத்துக்கேற்ப வருவதையும் தங்குவதையும் முடிவுக்கு கொண்டு வந்து முன்பிருந்தது போல கடுமையான கோட்டா விதிகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் இன்று ஞாயிறன்று நடந்த வாக்குப்பதிவு உள்ளூர் நேரப்படி நண்பகலோடு முடிவுக்கு வந்தது. சுவிஸ் மக்கள் இந்த விவகாரத்தில் இருபிரிவாக பிளவுன்றிருக்கிறார்கள் என்பதாக ஆரம்பகட்ட முடிவுகள் காட்டுகின்றன. வாக்காளர்களில் 50% பேர் கோட்டா விதிகள் வேண்டும் என்றும் 50% பேர் கோட்டா விதிகள் வேண்டாம் என்றும் கூறுவதாக கருத்து வாக்கெடுப்பில் இதுவரை வந்துள்ள முடிவுகள் அமைந்திருக்கின்றன. சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு இல்லை என்றாலும் ஐரோப்பிய ஒன்றிய கொள்கைகளில் பெரும்பாலானவற்றை அந்த நாடும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிடையில் மக்களின் சுதந்திர நடமாட்டத்தை அனுமதிக்கின்ற கொள்கை, ஷெங்கன் ஒப்பந்தம் அடிப்படையில் நாட்டின் எல்லைகளை திறந்துவிடுகின்ற கொள்கை போன்றவற்றையும் சுவிட்சர்லாந்து ஏற்றிருக்கிறது. ஐக்கிய பொருட்சந்தையாக திகழும் ஐரோப்பிய ஒற்றுச்சந்தையில் தமக்கும் பங்கு வேண்டும் என்பதற்காக சுவிஸ் இவற்றை செய்திருக்கிறது. ஆனால் பிற ஐரோப்பிய நாடுகளைப் போலவே குடிவரவு என்ற விவகாரம் சுவிஸிலும் முக்கிய அரசியல் விவகாரமாக இருந்து வருகிறது. திறந்த எல்லைகள் காரணமாக ஏராளமான வெளிநாட்டினர் தொடர்ந்து வந்து குடியேறுவதால் வீட்டு வசதி, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து போன்ற சேவைகள் திணறுவதாகவும் இதனால் கோட்டா முறை கொண்டுவரப்பட வேண்டும் என்றும், ஆனால் சுவிட்சர்லாந்து பொருளாதார முன்னேற்ற பாதையில் பயணிக்க மக்களின் சுதந்திர நடமாட்டம் அவசியம் என்று சுவிஸ் அரசாங்கமும் அந்நாட்டின் தொழில்துறை தலைவர்களும் வாதிடுகின்றனர். எல்லைகளை திறந்துவிட்டால்தான் ஐரோப்பிய ஒற்றைச்சந்தையின் பலன்களை சுவிட்சர்லாந்தால் அனுபவிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். முடிவுகள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கின்றபடியாலும் பெருமளவான வாக்குப்பதிவு நடந்திருப்பதாலும் கருத்து வாக்கெடுப்பின் இறுதி முடிவு வழியாக ஒரு நாள் வரை எடுக்கலாம் என்று தெரிகிறது.
பிபிசியின் சுவிட்சர்லாந்து செய்தியாளர் இமோஜன் ஃபூக்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சியின் 18 மற்றும் இறுதி பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
பர்மாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய பல்வேறு நிலை குறித்து நாம் இந்த தொடரில் பார்த்து வருகின்றோம். இப்போது அடுத்த தலைமுறை தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய கனவு என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நம்முடன் பேசுவதற்காக இங்கே பல தமிழர் இளைஞர்கள் யுவதிகள் இருக்கிறார்கள்.
பிரகலாத், எனக்கு இப்போது 18. நான் இப்போது சோஃபோமோஜியா ஸ்டூடெண்ட், ஸ்பெஷலாக இன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பிரிட்டிஷ் கவுன்சிலையும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த கிராஜுவேட் முடிஞ்சதும் நான் MBA படிக்க போகிறேன்.
இப்போ நீங்கள் MBA படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க?
இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக கம்பெனி இருக்கு, அதிலே நான் மேனேஜர் டைரக்டர் ஆக போகிறேன்.
ரங்கூனில் இருக்கின்ற ஒரு மண்டபத்தில் 15 முதல் 20 வரை இருக்கின்ற பல தமிழர்கள் கூடியிருக்கின்றனர். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை போன்ற துறைகளில் பட்டப்படிப்பு படித்து வரும் இவர்கள் மத்தியில் கல்வியும் வேலை வாய்ப்புமே முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது.
பிரியா,
என்ன படிக்கிறீங்க?
படிச்சுட்டு ஒரு நல்ல ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன்.
இப்போ இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்குலாம் வேலை இருக்கா பர்மாவில்? அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்கா?
இருக்கணும்னு நினைக்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்.
அடுத்து வந்து நீங்கள் வெளிநாடுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை இங்கே தான் இருக்க
போகிறீங்களா? கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நான் ட்ரை
பண்ணுவேன். கன்னிமொழி ரெண்டாவது வருஷம் IT சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க?
வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ரொம்ப.
அதே இன்ஜினியரிங் படிக்கணும்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க?
வெளிநாட்டு இல்லைன்னா ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும், நல்ல நல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்தியா நாட்டில்னா IT வந்து ரொம்ப மேலே போகுது, ரொம்ப கஷ்டாக இருக்குது. அதான் இதே நாட்டில் இப்போ படிக்கணும்னு ரொம்ப ஆசை.
இந்தியாவுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா?
அலோவ் பண்ணுவேன், கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நாட்டில் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதான் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும்னு அந்த லட்சியத்தில் தான் நான் படிக்கிறேன்.
வணக்கம், உங்கள் பேர்?
வணக்கம், என் பேர் வந்து செவந்தி.
நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
நான் ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஆகணும்னு ஆசை, ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சராக ஆகணும்.
இப்போ இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பல மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது, நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ரொம்ப எங்கள் நாட்டோட எதிர்காலம் இனிமேல் நல்லா சிறப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் நிறைய மாற்றங்கள் வந்துடும், ஏன்னா இப்போ நம்ம இளைஞர்கள் எல்லாமே படித்த இளைஞர்களாக மாறிட்டாங்க. முதல்லனா நம்ம தமிழர்கள் வந்து ஆங்கிலத்தை அவ்வளோதான் படிக்கிறது இல்லை, இப்போனா நிறைய தமிழர்கள் ஆங்கிலத்தையும் சேர்ந்து படிக்கிறாங்க.
பர்மாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைய ஆரம்பித்திருப்பதால் வேலை வாய்ப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இருந்தும் இணையதள பயன்பாடு பெரிய அளவில் இல்லை.
ஏன் ஃபேஸ்புக் இருந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாமே, இது அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை எல்லாருக்கும் இருக்குது இது.
நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா?
இல்லை, இன்னும் திறக்கலை.
மெயில் இருக்கா?
இல்லை, ஜெனரல் நாலேஜ் அதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் வெளிநாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்ப்பேன்.
இளைய தலைமுறையினர் பர்மிய மற்றும் தமிழ் அடையாளங்களை இணைத்து பயன்படுத்துகின்றனர். ரோஹிங்கா சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் இதுவரை ரங்கூனுக்கு பரவவில்லை. எனவே இங்கே இருக்கின்ற தமிழர்கள் அது பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. தனியாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் பலரும் விரும்பவில்லை.
நீங்கள் மெடிசன் படிக்கிறீங்களா?
ஆமாம்.
இப்போ உங்களோட மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் தமிழ்?
ஆமாம், நான் ஒருத்தர் தான் தமிழ்.
டீச்சர்ஸ் யாராவது தமிழ் இருக்காங்களா?
இல்லை.
அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இல்லையா?
இல்லை. ஏன்னா இது படித்த விஷயம், ஜாதிலாம் பிரிச்ச கூடாது, நார்மலாக தான். எனி டிஸ்கிரிமினேஷன் இல்லை.
உலகத்திலே மிக நீளமான பாம்புகளில் ஒன்றான அனகோண்டாவை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த அனகோண்டாக்கு எப்படி பேர் வந்ததுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையே இந்த பாம்பு வந்து கொல்ல வல்லமை படைத்தது அப்படின்றதுனாலதான் இதுக்கு அனகோண்டா, அதாவது ஆணை கொன்றான் என்ற பேரே வந்தது. இந்த அனகோண்டா பாம்ப முதல்ல இலங்கையில தான்.
இங்கே சில விடயங்கள் மிகைப்படுத்தி கூறப்பட்டாலும் இது போன்ற ஒன்று கூடல்கள் தமிழ் இன உணர்வை வளர்க்கவும் தமிழ் அடையாளத்தை வளர்த்தெடுக்கவும் பயன்படுகின்றன. இங்கிருக்கும் பலரின் உறவினர்கள் இந்தியாவில் இருப்பதாலும் மொழி மற்றும் கலாச்சார தொடர்புகளாலும் இந்தியா மீதான பாசம் குறையவில்லை.
இந்தியா நம்ம நாடு தானே, நம்ம தமிழ் தாயகம் தானே, அதனால அட்டாச் இருக்கும்.
உங்களை எத்தனை பேர் இந்தியாவுக்கு போயிருக்கீங்க?
நான் ஒரு தடவை
போயிருக்கேன்.
இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போர் இவர்கள் மத்தியில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
அது ரொம்ப குறுமை தான். தன் நாட்டிலேயே குண்டு வீசுறாங்களா, அந்த மக்களை தன் மக்களை நினைக்காததுனால தான் அப்படி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் இங்கே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம்.
பர்மிய இனத்தை சேர்ந்தவர்களோட ஈக்குவலாக உங்களை நடத்துகிறாங்களா?
நடத்தலை, அப்படிதான் நடத்தலை. ஆனால் இங்கே ஒரு கொம்பை பண்ண அவ்வளோ மோசமும் இல்லை.
பர்மிய உடையையும் உணவையும் இவர்கள் பலர் விரும்புகின்றனர். அதே நேரம் மாட்டிறைச்சியை தவிர்க்கின்றனர். திருமணமாகாத ஆணும் பெண்ணும் நண்பர்களாக சகஜமாக பழகுவதற்கு இருந்த சமூக தடைகள் மெதுவாக தளர்ந்து வருகின்றன.
வெளியில நான் பேசுவேன், வீட்டு ஆளை எடுத்த நேரத்தில் நான் கொஞ்சம் பேச மாட்டேன், கொஞ்சம் தப்பாக நினைக்கிறேன்.
உங்கள் வீட்டில் எப்படி? நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? ஆண்கள்கிட்ட பேசுகிறத எப்படி நடத்துவாங்க? இங்கே எப்படி இருக்குது?
முன்னெல்லாம் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க, இப்போனா ஒத்துக்கிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்தாலே இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லணும், அவங்க இங்கே நடக்கிறது எல்லாம் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். கொடுத்தா அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வருது, அதனால விடுறாங்க. இல்லாட்டினா இந்த கூட்டத்துக்கு கூட விட மாட்டாங்க. அப்படி
காதலிக்கிறவங்க வந்து நம்மளுக்கு மேலே கீழ் ஜாதியாக இருந்தால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அதுக்காக தான்
நம்மளோட சேம் ஜாதினா அவங்க ஒத்துப்பாங்க. வீட்டில் பேசி இப்படி சம்மதம் வாங்கிக்கலாம்.
தமிழ் திரைப்படங்கள் இங்கே திரையிடப்படுவதில்லை என்றாலும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி பரவல் சினிமா ரசிகர்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தியிருக்கிறது.
மகேஷ் பாபு ரசிகர்.
தெலுங்கானீங்க?
இல்லை, அதனால தமிழில் நடித்தா பிடிக்கும், தெலுங்குல பார்க்க மாட்டேன். அப்படி
ரசிகா.
அரசு வேலைகளில் இவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் சென்ற தலைமுறையினரை போல் அரசியலிருந்து முற்றும் விலகி இருக்கக்கூடாது என்ற உணர்வும் இங்கே தென்படுகிறது.
சான்ஸ் கிடைத்தா போகணும், நம்ம மக்களுக்கு நம்ம தானே பண்ணணும். நம்ம ஆளுங்க வந்து அரசியல் இல்லை, அதனாலேயே கவர்மெண்ட் வந்து நம்மளை மறந்துதே போயிட்டான்னு இருக்காங்களான்னு ஒரு நிலைமைக்கு வந்து, ஏன்னா பெரும்பாலும் இடத்துல நாம் இல்லை, நம்ம ஒதுங்கியே இருக்கிறோம், அது பெரும் பிரச்சனை.
19ஆம் நூற்றாண்டில் பர்மாவில் குடிபுகுந்த தமிழர்கள் தமது உழைப்பாலும் வியாபார திறமையாலும் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் அனுகூலம் காரணமாகவும் வேகமாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்தனர். ஆனால் 2ஆம் உலகப் போராலும் அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களாலும் தமிழர்கள் பெரும் நெருக்கடிகளை சந்தித்தனர். பலர் அகதிகளாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இந்தியா திரும்பினர். அங்கேயே தொடர்ந்து இருக்க முடிவு செய்த தமிழர்களின் வாழ்க்கையும் கடந்த பல தசாப்தங்களாகவே ஒருவித தேக்க நிலையில்தான் இருந்து வருகிறது. பர்மாவில் தற்போது மிகப்பெரும் அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த மாற்றங்கள் தமக்கும் தம்முடைய சமூகத்திற்கும் சாதகமான பலன்களை தரும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றனர் இந்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சி இந்த பாகத்துடன் முடிவடைகிறது. இந்த தொடர் நிகழ்ச்சியின் அனைத்து பாகங்களையும் நேயர்கள் எமது இணையதளமான bbctamil.com மூலமாக தொடர்ந்து கேட்கலாம்.
நேர்களே, நாளை திங்கட்கிழமை விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தால் இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு இன்று தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் அடுத்து என்ன என்பது குறித்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள என் ராமச்சந்திரன் பிபிசிக்கு தெரிவித்த தகவல்களை நீங்கள் கேட்கலாம் என்கின்ற அந்த ஒரு விவரத்துடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.